பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக விவசாயத்துக்கான நிலப்பரப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். விவசாய உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் பொருட்டு முற்றிலும் ஒரு புதிய அணுகுமுறை தேவைப்படுது. இந்த புதிய அணுகுமுறை தான் ஒருங்கிணைந்த பண்ணியம். ஒருங்கிணைந்த பண்ணியம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் பயன்பட்டோ அதில் பயனடைஞ்சிட்டும் வந்துட்டுருக்காங்க. பயிர் சாகுபடியை மட்டுமே நம்பி இல்லாமல் கறவை மாடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, காடை வளர்ப்பு, இப்போது அதே மாதிரி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா மாம்பழ சாகுபடி, கொய்யா சாகுபடி, தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, இந்த மாதிரி ஏராளமான உபத்தொழில்களை இணைத்து விவசாயத்தில் ஈடுபட்டாலே கூடுதல் வருமானம் பெறலாம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திருவள்ளுவர் மாவட்டம் தலக்காச்சேரி ஐயர் தோட்டம் இயற்கை விவசாயி திரு ஜே பொன்னரசு அவர்கள் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
வணக்கம். என் பெயர் பொன்னரசு. நான் திருவள்ளூர் மாவட்டம் தலக்காஞ்சேரி கிராமத்துல ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல இயற்கை விவசாயம் செய்துட்டு வருகிறேன்.
ஐயா, இப்ப எந்த மாதிரியான விவசாயத்தை நீங்க பின்பற்றிட்டு வரீங்க?
இயற்கை, அதாவது குறைந்த செலவு தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் கடைபிடிக்கிறேன். மற்ற விவசாயிகள் சொல்லக்கூடிய அல்ல பத்திரிகைகள் அல்ல அல்லது இதழ்கள் தெரிஞ்சிருக்க குறைந்த செலவு தொழில்நுட்பங்களை அனைத்தையும் என்னுடைய பண்ணையில நான் கடைபிடிச்சிட்டு வரேன் சார். கொய்யா மரம் வந்து 20 ஆண்டுகள் மரம் நாங்கள் எங்கள் பண்ணையில் இருக்கக்கூடியது. இந்த கொய்யா மரத்துக்கு 2 முறை வந்து தொழு உரம் கொடுக்குறேன். அது இல்லாமல் மண்புழம் நானே தயாரிக்கிறதுனால அந்த மண்புழமும் கொடுக்குறேன். அது இல்லாமல் பஞ்சகவிய மீனமிலம் இது மேலே தெளிக்கிறதுக்கான விஷயங்களை பயன்படுத்திட்டு இருக்கேன். இதை தவிர வேறு எதுவும் நான் கொய்யாவுக்கு பயன்படுத்துறது இல்லைங்க. ஏதாவது அதிகமான பூச்சி தேல், அதாவது மாவு பூச்சி தொல்லை வந்ததுன்னா வந்து வெற்றிஸ்லியம் லக்கானின்ற உயிர் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறாங்க. மற்றபடி எந்த விதமான மாறான விஷயங்களை இதெல்லாம் பயன்படுத்துறது இல்லைங்க. பொது வந்து கொய்யாவை வந்து விரும்பி வாங்கக்கூடியவங்க நிறைய இருக்காங்க. ஆனால் ஒன்றும் விரும்பி வாங்குறவங்க நேரடியாக வந்து தோட்டத்துக்கு வாங்கி போடுறன்றது தேவைப்படாத விஷயம். அதனால இதில் விற்கக்கூடியவங்க தலை சமயம் கூடைகளில் வச்சு கள்ளிக்கூடம் சாலைகளில் சாலை ஓரங்களில் வச்சு விற்கிறவங்க தான் எங்ககிட்ட வந்து வாங்குறாங்க. அவங்க தான் வந்து வாங்கிட்டு போயிட்டு அவங்க தேவையான பழங்களை முழுமையாக பழுத்த பழங்களையும் செங்காய்களையும் அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுத்து அவங்க பறிச்சுட்டு போவாங்க. பறிச்சுட்டு வந்தாங்கன்னா எடை போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து என்னுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய விற்பனைக்கான விஷயங்கள். இது நேரடியாக வரக்கூடிய பக்கத்தில் இருக்கிறவங்க நேரடியாக அவங்க வந்து கொய்யாவாக வாங்கிப்பாங்க. விற்கிறவங்களுக்கு நேரடியாக கொடுக்கும்போது விலை அதிகமாகவும் நம்மகிட்ட இருந்து வாங்கி மாதிரி விற்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவும் கொடுப்போம். சமயத்தில் வந்து கூடுதல் பழங்கள், ஒரு மிகுந்த பழுத்த பழங்கள் வந்து கொய்யாவில் மட்டும் பழுத்து பழம் பழுத்துருச்சுன்னா மரத்தை விட்டு கீழே கொட்டிடும். அந்த மாதிரி பழங்களையும் எடுத்து போய் பயன்படுத்துறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கெல்லாமே நாங்கள் கொடுப்போங்க. விற்பனையில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா வந்து பள்ளி இந்த சாலைகளில் விற்கிற கூடைகளில் விற்கிறவங்க அவங்களுக்காக வந்து பரிசு எடுத்துட்டு போய் விற்கிறாங்க. எனக்கு விற்கிற விஷயங்கள்ல எந்த விதமான கூலியோ செலவோ மற்ற விஷயங்கள் இல்லைங்க. அதனால நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த கொய்யாவை சாப்பிடும்போது இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்கு. இது வந்து சர்க்கரை நோயோட கட்டுப்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு அதிகமாக நிலவு வருது. இந்த சர்க்கரை நோயாளிகளுடைய உறவினர்கள்லாம் வாங்கி குடும்பத்தாரெல்லாம் வாங்கி அதை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு வாங்கி போறாங்க. கொய்யா இலைய வந்து பேட்டு எடுத்துட்டு போயிட்டு அதில் தேநீர் மாதிரி தயாரித்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதனால கொய்யாவை வந்து ரொம்ப சத்தான விஷயம். அது ஒரு ஆப்பிளுக்கு இணையான ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இடத்துலே பக்கத்திலே கிடைக்கக்கூடியதுனால இதை அனைவரும் விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து பல சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது வந்து இது வந்து நோய் எதிர்ப்பாற்றல நம்மளுக்கு அதிகமாக கொடுக்குது. அதோடு இல்லாமல் மலச்சிக்கல் போக்குது, அப்புறம் ரத்த விருத்தி அதிகமாக பண்ணுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் வந்து கொய்யாவை பயன்படுத்துகிறாங்க. விலையும் வந்து மலிவாக கிடைக்கிறதுனால இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இன்னும் இதுக்கான விழிப்புணர்ச்சிகள் அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்துங்க.
ஐயா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய, நீங்கள் பின்பற்றக்கூடிய வேளாண்மை முறைகளில் மண்புழு உரத்தை பயன்படுத்துகிறீங்க. இப்போ பொதுவாக மண்புழு உரத்தை எப்படி தயாரிக்கிறது, அதை எப்படி நம்ம வேளாண்மையில பயிர்களுக்கு பயன்படுத்துறது, அதை பத்தி சொல்லுங்க ஐயா.
மாடுகள் வளர்க்கும் போது அதனுடைய கழிவுகள், வேளாண் கழிவுகள் இதெல்லாம் இணைச்சு தொழு உரமா பயன்படுத்திட்டு இருந்தேன். அப்ப வந்து தோட்டக்கலை துறையில ஒரு மானியத்திட்டத்துல இந்த மண்புழு உரம் தொட்டி கட்டை கொடுக்கறதுக்காக 50,000 ரூபாய் மானியத்துல ஒரு திட்டம் அறிவிச்சாங்க. அந்த திட்டத்தின் மூலியமாக நான் மண்புழு உரம் தயாரிக்க ஆரம்பிச்சேன். மண்புழு தயாரிக்க ஆரம்பிச்ச பிறகு மதிப்பு கூட்டுதல், சாணத்துக்கு மதிப்பு கூட்டுதல் தான் செய்யற மாதிரி, வெறும சாணம்னா நம்ம தொழு உரமா தான் பயன்படுத்துறோம். மண்புழு உரமா உற்பத்தி செய்த பிறகு என்னுடைய தேவைக்கு மாடி தோட்டம், வீட்டு தோட்டம், அது இல்லாம வயல்வெளியில் இருக்க பக்கத்துல இருக்கிற விவசாயிகள் இதெல்லாம் வாங்குறாங்க. 1 கிலோ 8 ரூபாய் அப்படின்ற இந்த மண்புழு உரம் வந்து கொஞ்சமா தொழு உரம்னா அதிகமா பயன்படுத்தணும். 100 கிலோ பயன்படுத்த வேண்டிய இடத்துல இதுல 5-10 கிலோ பயன்படுத்தினா போதும். இது இல்லாம விவசாயம் வந்துட்டு இருக்கிற நெல் விவசாயம் மட்டும் ஒவ்வொரு போகத்துக்கும் ஒரு 600 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 600-700 கிலோ உபயோகப்படுத்திட்டு இருக்கு. 10 கிலோ 10 கிலோ கொடுக்கலாம். கொய்யா மரத்துக்கு 10 கிலோ 10 கிலோ அது மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை 10 கிலோ 10 கிலோ மண்புழு உரம். இது இல்லாம வந்து தொழு உரமும் பயன்படுத்துறேன். இந்த மண்புழு உரம் பயன்படுத்துறதுனால செடிகள்ல நல்ல வளர்ச்சி குறைக்குதுங்க.
ரொம்பவே ஒரு சிறப்பா உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தீங்க ஐயா. இப்ப வாழை சாகுபடி நீங்க செய்றீங்க, வாழையில என்ன நிறைய வகைகள் இருக்கு, நீங்க எந்தெந்த வகை வாழைய சாகுபடி போயிறீங்க, சாகுபடி செய்றீங்க, அதுக்கு பின்பற்றக்கூடிய வேளாண்மை முறைகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
என்கிட்ட ஒரு 5 விதமான வாழைகளை வச்சிருக்கேன். என்னன்னா எங்கெங்கெல்லாம் வெயில் இருக்கோ நம்மளுடைய தோட்டத்துல எந்தெந்த பகுதிகளில் மதிய நேரத்துல எந்த இடத்துல வெயில்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வாழை மரங்களை நட்டு வச்சிருக்கேன். எங்கிட்ட வந்து கற்பூரம், மஞ்சள் வாழை, பேயன் வாழை, இந்த மாதிரி ஒரு 3-4 ரகங்கள் இருக்கு. இந்த ரகங்களில் வந்து கற்பூர வாழை வந்து இலைக்காகவும் அப்புறம் திருமணம் மற்றும் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு வாழை மரங்களாகவே விற்பனை செய்கிறேன். இது ஒரு வகையில் வருமானத்தை கொடுக்குது. இது இல்லாமல் இலை, தண்டு இந்த மாதிரியும் விற்பனை செய்கிறேன். இது எனக்கு அது மாதிரி கொடுக்குது. இதுக்காக நாங்கள் பெரிய மெனக்கெட்டு பெரிய உரங்களில் செலவெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. தொழு உரம் கொடுப்போம். மண்புழு உரம் 2 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி ஒவ்வொரு வருடத்துக்கு 2 முறை மண்புழு உரம் கொடுப்போம். இது இல்லாமல் நம்ம வீட்டு சாம்பல் உபயோகப்படுத்துகிற சாம்பல் கிடைக்குது, அந்த சாம்பலை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கைப்பிடி அளவு ஒவ்வொரு மரத்துக்கும் போடுறது. இது இல்லாமல் வந்து மீன் அமிலம் செய்யும்போது அதனுடைய மீதி இருக்கிறத கழிவுகளை இது மேலே வந்து தெளிக்கிறது, அடியில் மரத்து வேறுகிட்ட ஊற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் மிகுந்த அளவில் கிடைக்குது. திருமணம் மங்கள நிகழ்ச்சிக்கு ஒரு ஜதி தகைய 2-2 கேட்பாங்க, அது மாதிரி கொடுக்குறேன். அதே வந்து எங்களுக்கு நல்ல வருமானமே தருது. ஏன்னா வந்து இதை மரத்தை வந்து நம்ம பெருசாக வளர்த்து அந்த பழங்களையோ காய்களையோ விற்கணுன்றது கொஞ்சம் வருமான விஷயம். அதை மரங்களாகவே விற்கும்போது நல்ல வருமானம் கொடுக்குது. இது இல்லாமல் இலைகள் தேவையான இலையை விற்கிற விற்பனை மூலமா வருது. 200 இல வந்து இன்னைக்கு 800 ரூபா லெவலில் போயிட்டு இருக்கு. 100, 50 அப்படின்ற இலைகள் பக்கத்தில் இருக்கணும்னு கேட்பாங்க, அது மாதிரி விற்கிறதுக்கு இருக்குது. இது ஒரு தொடர்ந்து வருமானம் தரக்கூடிய நல்ல ஒரு பயிர். எப்பவும் வந்து நம்மகிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கிற மாதிரி தான் இது. மங்கள இது வந்தோன்னா தை மாதம் வந்துருச்சுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு எப்போ வேணாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும். யாருக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம், பணம் வந்துகிட்டே இருக்குங்க. அதனால் எனக்கு இது ரொம்ப வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் வாழை. செலவும் வந்து கம்மி, ரொம்ப பாடும் இல்லை. நான் அதிகமாக இது பண்ணாமல் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன்.
ஐயா, நீங்கள் தேனி வளர்ப்பு முறையும் பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னென்ன முறைகளை தேனி வளர்க்குறீங்க, அதனுடைய செயல்பாடு, அதை எப்படி விற்பனைக்கு கொண்டு போகிறீங்க, அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க ஐயா.
தேனி வளர்த்துட்டு இருக்கேன். எனக்கு மட்டும்தான் நான் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். இதுக்கான பயிற்சிகள்லாம் எங்களுடைய வேளாண் அறிவு நிலையம், எங்கள் மாவட்ட வேளாண் திருவூர் வேளாண் அறிவு நிலையத்திலேருந்து அந்த பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த பயிற்சி எடுத்துக்கிட்ட பிறகு 2 பெட்டியை வாங்கி வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேன் மூலியமா கிடைக்க வருமானத்தோடு இந்த மகரந்த சேர்க்கை மூலியமாக என்னுடைய தென்னை, வாழை, மற்ற கொய்யா, இந்த மா இது சாகுபடி செய்கிறதுனால அந்த பயிர்கள் என்னோட மகரந்த சேர்க்கைனால தரமான நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்குது. இது இல்லாமல் தேன் மூலியமாகவும் வருமானம் கிடைக்குது. நான் வந்து அந்த தேனீக்க விற்கிறதுக்காக பெரிய சிரமமாக என்கிட்ட பால் அந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு போகிறவங்களே இந்த தேனை வந்து வாங்கிக்கிறாங்க. 1 கிலோ தேன் 500 ரூபாய்க்குன்னு விற்கிறாங்க. அதிகமான பெரிய அளவுல லிட்டர் கணக்குல கிலோ கணக்குலாம் இல்ல, எனக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாட்டுக்கு போக மீதி இருக்கிறேன் விற்பனை செய்யறேன். இது மூலியமா வருமானம் வருது. இதுக்கான செலவு தான் நானும் மத்திய அதிகமான ஒரு இதுக்கான பயன்படுத்துறது நேரமும் எதுவும் இல்லை, குறைந்த இதுதான் பயன்படுத்திக்கிறேன். அதனால அதிகமாக வருமானம் வருது, என்னுடைய தேவைக்கு போகும் மீதே இருக்கிற விற்பனை செய்கிறேன். இந்த விற்பனை மூலயமா எனக்கு அந்த பராமரிப்புக்கான பயன் கிடைச்சிருது. இந்த தேன் வளர்ப்பு எல்லாரும் விவசாயிகளும் செய்யணும். இதை செய்தால் வந்து நம்மளுடைய வேளாண் உற்பத்தி பொருட்கள் தரமானதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்கய்யா. நான் தேனி வளர்க்கறது, என்னுடைய தேன் வாங்குறவங்க என்கிட்ட தேன் வாங்குறவங்க என்னைக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நேரடியாக வந்து இருந்து தேன் எடுக்கிற விஷயத்தை மொத்தமாக பார்வையிட்டு தேனை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் வெளியிலேருந்து இந்த தேனை பார்க்குறவங்களுக்கு எது உண்மையான தேன் எது வந்து பொய்யான தேன் அப்படின்றது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய அது மாதிரி தான் வெளி உலகில் அந்த மாதிரி செய்துட்டு இருக்காங்க. தேன் வந்து தண்ணியில் விட்டோமா பாக சர்க்கரை பாகா இருந்தால் அப்படியே கொண்டு அது கரைஞ்சிக்கிட்டே போகும். உண்மையான தேன் வந்தால் அது அடியில் போய் அப்படியே நிற்கும், அதிகமாக கரையாது வேகமாக கரையாது. அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதோடு இல்லாமல் நம்மளுடைய செய்தித்தாள்களில் தேனை விட்டோம்னா உண்மையான தேன் இருந்தாலும் அப்படியே மொத்தமாக நிற்கும். சர்க்கரை பாகம் இருந்ததுன்னா கொஞ்சம் அதனுடைய ஈரம் வந்து அதுபடி இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் மற்ற முறைகளும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச முறைகளை இதெல்லாம் வச்சு நம்ம உண்மையான தேன் போய் தேன் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம்.
ஐயா, நீங்கள் இதை தொடர்ந்து இந்த மாமரம் சாகுபடி செய்கிறீங்க, மாங்காய் உற்பத்தி மாமரம் சாகுபடி அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குது, அதனுடைய முறைகளை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க ஐயா.
என்கிட்ட ஒரு 50 மரங்கள் தான் மாமரங்கள் இருக்குது. எல்லாமே வந்து இந்த ரகம்தான் சொல்ல முடியாது, ஒரு 3 ரகங்கள் சேர்ந்த அளவில் தான் நான் வச்சுருக்கேன். இதுக்காக எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளோ வளர்ச்சி ஊக்கிகளோ எதையும் தெளிக்கிறது இல்லைங்க. அதே மாதிரி கீழவும் முரமிடுறதும் கிடையாது. தண்ணி பாசுறத வந்து டிசம்பர் மாதத்துலேருந்தே நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஞ்சு வந்து ஒரு குண்டக்காய் லெவலுக்கு மேலே வரும்போது மட்டும்தான் தண்ணி பாசுறது, மற்றபடி எந்தவித பராமரிப்பும் செய்யறது கிடையாது. இன்னும் முடிஞ்ச வரைக்கும் வந்து காய்களாகவே விற்பனை செய்துருவாங்க. பெங்களூராக மற்றும் மற்ற காய்களாகவே விற்பணும். கொஞ்சமாக வந்து பழங்களாக்கி விற்பணும், விற்பனை செய்யறாங்க. இது மூலிமா நல்ல வருமானம் கிடைக்குது. பெரிய அளவில் எனக்கு இது ஒரு பிரச்சனையாகவும் இல்லை, அது மூலியமாக பெரிய வருமானமும் கிடையாது. இது தொடர்ந்து அது மாதிரி செய்துட்டு இருக்குங்க
ஐயா. இப்போ நீங்கள் இந்த கொய்யா, மண்புழு, வாழை இந்த மாதிரி பல்வேறு விதமான விவசாயம் தொடர்புடைய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதனுடைய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது? இதுக்கு நீங்கள் தனியாக பணியாளர்களை நியமித்து ஊதியம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இதனுடைய பணியினுடைய செயல்பாடுகள் எப்படிங்கய்யா இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இதற்காக பணியாளரை நியமிச்சு ஒரு கணவன் மனைவி ஏன்னா தொடர்ந்து மாடுகள் இருக்கிறதுனாலையும் மற்ற தொழில் தொடர்கள்லாம் இருக்கிறதுனாலையும் அதனால ஆனால் ஒன்று எனக்கு விவசாய கூலிகள் கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. கிடைக்கும் கூலிகள் முன்ன மாதிரி வேலை செய்கிறதும் இல்லை. குறைவாக அவங்களுடைய பணித்திறன் குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. அதனால் அதிகமான அளவில் இதில் பெரிய லாபம் ஈட்டி அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து செல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கே தெரியுது. இது வந்து இந்த மாதிரி விவசாய பணிகளை முன்னாடி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்க்கை முறையாக இருந்தாங்க. இன்றைக்கி இதை தொழில் முறையாகி போச்சு. பால் விற்கணும் போது கணக்கெல்லாம் பார்க்கும்போது பாலினுடைய விலை இன்றைக்கி 1 லிட்டர் 50 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம். இருந்தாலும் செலவுகள்லாம் பார்க்கும்போது இந்த 50 ரூபாய் கட்டுப்படியாக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதுபோல் தான் எல்லாத்துலேயும் இருக்குது. இருந்தாலும் மன நிறைவான நான் வந்து ஒரு இயற்கையான பொருளை உற்பத்தி செய்கிறோம், நஞ்சு இல்லாத ஒரு பொருளை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறோம் அப்படின்ற ஒரு மன நிறைவு தான் அதிகம் இருக்கிறதால பெரிய அளவில் என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எடுத்துக்கூடிய செல்லவிடக்கூடிய லாபமாக இது இல்லைங்க ஐயா. நான் கொய்யா மரத்துக்கு தான் வந்து பூச்சி தாக்குதலுக்கான பணிகள்லாம் செய்கிறேன், 5 இலை கரைசல் செய்வேன். அதுவும் இல்லாமல் இந்த மாவு பூச்சி தான் எனக்கு பெரிய தொந்தரவு கொடுக்கக்கூடியது, வருமான இழப்பை ஏற்படுத்தக்கூடியது எதுன்னு கேட்டால் இந்த மாவு பூச்சி தான். நான் மாவு பூச்சிக்காக எடுத்துடக்கூடிய விஷயங்களை தான் நான் கடைபிடிக்கிறேன். மைதா மாவு அது மேலே பிடிக்கிறது, அது வெற்றி சிலம் இலக்கானியம் உயிரை வந்து அதை உயிர் உரத்தை பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துகிறோம். பூச்சித்தொல்லை அதிகமாக தான் இருக்குது. மாமரத்துக்கு எந்த விதமான இதையும் பயன்படுத்துறது இல்லை. இது இல்லாம பொறி காந்தாமிருக தென்னைக்கு காந்தாமிருக வண்டி பொறி, வாழைக்கு சிவப்பு கூண் வண்டி பொறி இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துறாங்க. இது பயன்படுத்துறதுனால எனக்கு ஓரளவுக்கு அதனுடைய பூச்சி வண்டிய தாக்குதலை குறைக்க முடியுதுங்க. கொய்யாவில் மேலே தெளிக்கிறதுக்கு 5 லை கரைசல் அதை வந்து பயன்படுத்துறேங்க. வாழைக்கு எந்த விதமான மேலே கரைசல்கள்லாம் தெளிப்பது தான் கிடையாது, ஊக்கி வளர்ச்சி ஊக்கியாக வந்து மீன் அமிலத்தை தெளிக்கிறேங்க. இது இல்லாமல் வந்து மாமரத்துக்கு எந்த விதமான வளர்ச்சி ஊக்கிகளையும் தெளிக்கிறதுக்கு இல்லை, பூச்சி இதுக்கும் தெளிக்கிறது இல்லை. தென்னை மரத்துக்கு அந்த இது இருக்கக்கூடிய அந்த வண்டை பிடிக்கிறதுக்காக அந்த பொறியை பயன்படுத்துகிறேன். மாமரத்தில் அதே மாதிரி இருக்கக்கூடிய இது பண்ணுறதுக்கு புகை போடுற அந்த பழக்கத்தை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. இதை தவிர பெரிய அளவில் நான் எந்த பூச்சிக்கொல்லி வெரைட்டிக்கும் பூச்சி தெளிக்கும் நான் எந்த விஷயமாகவும் முயற்சி எடுக்கிறது இல்லை. விவசாய பயிர்களுக்கு எதுவும் பண்ணலை, கால்நடைகளுக்கு மட்டும் காப்பீடு பண்ணியிருக்கேன். அந்த காப்பீடும் வந்து பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டால் நம்மளை காத்துக்கிறதுக்காக அந்த மாதிரி காப்பீடுகள் மட்டும் பண்ணியிருக்கேன். தவிர ஐயா நான் 5 பசுமாடுகளை வளர்க்குறேங்க ஐயா. 5 பசுமாடுகள்லேருந்து பால் விற்பனை செய்கிறேன். இந்த சாணத்தை வந்து மண்புழு உரமாகவும் மாற்றுறேன், தொழு உரமாக மாற்றுறேன். மரங்களாக இருக்கக்கூடிய பயிர்கள் அதுக்கு தீவனங்கள் அளிக்கிறோம். இது இல்லாமல் ஒரு 3 ரகமான புல் பயிரிட்டு இருக்கேங்க. 5 துகரி மசல், தூபா புல், அது இல்லாமல் வந்து 29 அப்படின்ற புல்லும் பயிர் செய்திருக்குங்க. இதுதான் வந்து மாட்டுக்கு கொடுக்குறோம். புல் எங்ககிட்ட இருக்கிற தழை புல், எங்களுள்ள களைச்செடிகள் இதெல்லாம் வந்து மாடுகளுக்கு தீவனமாக மாறுது. அந்த தீவனம் சாணியாக கிடைக்கும்போது நிலத்துக்கு உரமாக இருக்குது. அதனால் நான் தொடர்ந்து மாடுங்களை வளர்த்துட்டு இருக்கேங்க. இதனால் எனக்கு குறைந்த செலவில் மாடு வளர்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய உற்பத்தி பொருள்களை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எனக்குன்னு ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கேன். கொய்யா வாங்கிறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, பால் வாங்கிறதுக்குன்னு எங்கிட்ட ஆள் இருக்காங்க, மாம்பழம் வாங்கிறதுக்கும் தேங்காய் வாங்கிறதுக்கும். இது இல்லாமல் வந்து தேங்காயை முற்றின தேங்காயை கொஞ்சம் அதை வந்து முளைக்க வச்சு தேங்காய் பூவாக விற்கிறேங்க. இன்றைக்கி தேங்காய் பூவை விரும்பி வாங்கி சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் அதை விரும்பி வாங்குறாங்க. அது மாதிரி தேங்காய் பூ வரும், இதுக்காக ஒரு கூட்டம் என்னை சுற்றியே இருக்குது, இவங்க என்னை சுற்றியே தான் வாங்குறாங்க. தேங்காய் பூவுக்கு மட்டும் வெளியூர்களுக்குள்ளெல்லாம் கொடுக்குறேன், வந்து நேரில் வந்து வாங்கிட்டு போனோம். காய்கறிகளை உற்பத்தி செய்யும்போது நேரில் வந்து தான் வாங்கிட்டு போவாங்க. நான் எங்கேயும் எதை எடுத்துகிட்டு போயிட்டு விற்றுறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு அது மாதிரி விற்பனைக்கு நான் போனேன்னா என்னுடைய இந்த வேளாண் வேலைகளை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, அது செய்கிறதுக்கு சங்கடமாகிடுது. அதனால் வந்து விற்கிறது என்னுடைய ஃபார்ம் கேட், என்னுடைய விவசாய நிலத்திலே வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு தான் நான் விற்பனை செய்துட்டு இருக்கேன். இதுக்கான வெளியில் இருந்த முயற்சியும் எடுக்கலை. இனிமேல் அது மாதிரி அதிகப்படுத்தலாம் அப்படின்னும் போது வெளியில் இன்னைக்கு இருக்கிற இந்த மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விற்பனை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ மேலோங்கி வருதுங்க. நிச்சயமாக இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்களை என்னுடைய பண்ணைக்கே வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டுன்னு வரக்கூடிய இளைஞர்கள்கிட்ட நான் தான் அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க படித்த படிப்பும் இது மூலியமாக விற்கக்கூடிய இப்போ நான் உள்ளூர்லேயே வித்துட்டு இருக்கிற இந்த விஷயங்களை அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களை வெளியில் விற்பனை செய்யலாம், எங்கெங்கெல்லாம் விற்பனை செய்யலாம், எப்படி விற்பனை செய்யலாம், எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அதனால் அவங்க விவசாயத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெறுவாங்க, அவங்க மூலயமாக எங்களை போன்ற விவசாயிகளுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி கிடைக்கும். அதனால் விவசாய விஷயங்களுக்காக இளைஞர்கள்லாம் வர வேண்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இதை மதிப்பு கூட்டல் செய்து விற்பனை செய்யும் போது நிச்சயமாக அவங்க வேண்டிய அந்த வருவாய் வாய்ப்பை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடிய விவசாயிகள் மூலியமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன மாதிரி இருக்கிற விவசாயிகளை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அவங்கள பார்த்து நாங்கள் தான் பின்பற்றி நடந்துக்க வேண்டியதாக இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி தான் இருக்குது. கால்நடை வளர்ப்புக்கும் நம்ம நெல் விவசாயத்தில் பயன்படுத்துறதுக்கும் அசோலா என்ற நீர் தாவரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இன்னைக்கு ஒரு புண்ணாக்கு வாங்கணும் அப்படின்னா கிலோ புண்ணாக்கு வாங்கணும்னா கிட்டத்தட்ட 40 ரூபாய் அப்படி ஆகுது ஒரு கிலோ. அதுக்கு பதிலாக நான் வந்து வேளாண் அறிவியல் நிலைச்சி தகவல் கொடுத்த ஆலையில் இந்த அசோலா வளர்ப்பை செய்துட்டு இருக்கேங்க. அசோலா வளர்ப்பில் செய்யும்போது அந்த அசோலாவை வந்து மாட்டுக்கு பயன்படுத்துகிறேன். அதுவும் இல்லாமல் நெல் வயல்களை அதை போடும்போது களைச்சத்து கூடுதலாக கிடைக்குது, களை வளர்ப்பெல்லாம் தடுக்கப்படுது. அதனால் நான் அசோலாவை வளர்த்துட்டு இருக்கேங்க.
இதுவரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி விவசாயம் செய்யறீங்க, அதுல சொல்லக்கூடிய கொய்யா சாகுபடி, மண்புழு உரம், வாழை வளர்ப்பு, தேனி வளர்ப்பு அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பா மிக பொறுமையா எங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை சொன்னீங்க. புதுகை பண்பலை நேர்கள் சிறப்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய திருவள்ளூர் மாவட்டம் தலக்காச்சேரி ஐயர் தோட்ட இயற்கை விவசாயி திரு ஜே பொன்னரசு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.